பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான். பாதங்கள் யாமுடைய பற்று பகவான் ஒவ்வொரு விதமாக அனுகிரகம் பண்ணிட்டுதான் இருக்கான். நாம அந்த அனுகிரகத்தை புரிஞ்சுக்கணும். அனுகிரகத்தை புரிஞ்சுண்டோம் அப்படின்னா வாழ்க்கை சௌக்கியமா இருக்கும். இந்த அனுகிரகத்தை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த ஒவ்வொரு சம்பவத்திலையும் பகவானுடைய கிருபை. பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு பிடிச்சதான விஷயங்களை பண்றதுல நமக்கு ருச்சி உண்டு. ஆனா நமக்கு எது நல்லதோ அதை பண்றதுல ஒரு மெத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தனம்னா ஒரு லேசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோம்பேறித்தனம். இது குழந்தைகள் கிட்டேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. பிடிச்சதை பண்றது அப்படின்னு ஒண்ணு, நல்லதை பண்றது அப்படின்னு ஒண்ணு. எல்லாருமே நல்லதை பண்றது அப்படின்றது ரொம்ப குறைச்சலா இருக்கு, பிடிச்சதை பண்றது அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எது நல்லது அப்படின்னா, பகவத் விஷயம் நல்லது, பகவத் தியானம் நல்லது, பகவான பற்றிய விஷயங்களை அடுத்த வாழோட பேசறது பாடுறது அதை பத்தி கொண்டாடுறது இதெல்லாம் நல்லது. அப்ப அந்த பகவத் விஷயத்துல நாம ஈடுபட 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 நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அதுவே கொண்டு வந்து கொடுத்தும். உச்சிதம் நன்மைனா உச்சிதம். இந்த வாழ்க்கையில இன்னைக்கு பொழுது கிடைச்சிருக்கு. இந்த பொழுத பகவான் உகக்கும்படியா வாழ்ந்தோமா, நம்ம ஆசைப்பட்டபடி வாழ்ந்தோமா, இது ரெண்டுதான் சாய்ஸ். பகவான் உகக்கும்படியான விஷயங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஆசையாக இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய ஆசையும் பகவானுடைய உகப்பும் வெவ்வேறு விதமா இருக்கு. இப்ப குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா தாயும் தகப்பனும் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகணும், போனா உகக்கறான். ரெண்டும் வித்தியாசப்படுறதும். இந்த குழந்தை ஸ்கூல் போகலன்னா சந்தோஷம், இதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்பா அம்மா நினைக்கிறா இது ஆசைப்பட்டு ஸ்கூல் போனா அதுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறான். நல்லதான வித்தியாசம். இதே மாதிரிதான் வாழ்க்கையில் ஆசையா பகவானுடைய முகவிலாசமா அப்படின்னு தெரியவா, பகவானுடைய முகவிலாசம் அவன் பிரசன்னமாகணும். நம்ம இந்திரியங்களோ மனசோ இதுக்குதான் பிரசன்னமாகும் அப்படின்னா அவஸ்தை கிடையாது, எதுக்கு வேணா பிரசன்னமாகும். பகவான் நம்முடைய நன்மையில மட்டும்தான் பிரசன்னமாகணும். அப்ப அவனுடைய பிரசன்னமே நமக்கு பரமபோக்யம். எப்படி ஒரு குழந்தை சந்தோஷமா இருந்தா பரமபோக்யம் அப்படின்னு அதை பெற்றவா நினைக்கிறாளோ, அது போலே தன் குழந்தையுடையதான முகவிலாசம் எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை தாய் தகப்பனுக்கு கொடுக்குமோ, அதுபோலே பகவானுடைய முகவிலாசம் ஆத்மாவாகிய நமக்கு உள்ளிருந்து ஆனந்தத்தை கொடுக்கும். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் அப்படியே ஆனந்தமயமா இருந்தா பார்த்தா எப்படி முடிஞ்சது, அவளுக்கு இதே வாழ்க்கை தானே. அப்ப அவளுக்கு எங்கே இந்த ஆனந்தம் வந்தது அப்படின்னா, அவ உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமியுடைய பிரசன்னம், சுவாமியுடைய ஆனந்தம். அப்ப அந்த சுவாமிய உத்தேசிச்சு நம்ம வாழ்க்கை. அப்ப அவருடைய உத்தேசத்தை நினைச்சு நம்ம வாழ்க்கைன்ற பட்சத்தில் அவரை பத்தி பேசுறது, அவரை பத்தி கொண்டாடுறது, இதெல்லாம் ஒரு சுகமயமான காரியம். மனுஷால கொண்டாடிட்டே இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் கொண்டாடல, அப்படி கோச்சுனுட்டோம், இல்லாட்டி அவ பண்ண விஷயங்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவளுடைய ஆட்டிடியூட் மாறிப்படும். பட் சுவாமி அப்படி கிடையாது. நம்ம 10 நாள் 10 வருஷம் கொண்டாடிட்டு அடுத்த ஒரு 50 வருஷம் கொண்டாடலைன்னா கூட அவர் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதனாலதான் அசாமிகள்லாம் பார்த்தோம்னா ஆரம்பத்துல வேதம் படிச்சுட்டு இருந்தான், பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு இருந்தான், அப்படியே விட்டுட்டான். 88 வயசுலதான் திரும்பி நாராயணான்னு கத்தின, அது கூட பகவத் தியானத்தோட கத்தற. ஆனா சுவாமி அழகா அதை பெருசா எடுத்துக்காம உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்துட்டார் இல்லையா, ஆள் அனுப்பினார் இல்லையா. அப்ப பகவான் எப்பொழுதுமே நமக்கு நன்மை தரும்படியான விஷயங்களையே தான் யோசிக்கிறார். அப்ப அந்த பகவத் விஷயத்தை பரஸ்பரம் பேசுறது அப்படின்னு ஒரு சுகம், பரஸ்பரம் பேசிக்கணும். அதுல பார்த்தோம்னா ஒன்னும் இல்லாத விஷயங்கள்லாம் பெரிய சண்டையாயிடும். என்ன நீ ஆனானா நீ ஆனா, பகவத் விஷயம்னு வரும்பொழுது அவன் பெரியவன், அவ பரஸ்பரம் அவனுடைய விஷயத்தை பேசும் பொழுது சந்தோஷம் தானே. அப்ப அவன் விஷயத்தை பேசணும். பெரியாள்டா 2 பெண் குழந்தைகள் பகவத் விஷயத்தை பத்தி பேசுற மாதிரி பாசுறோம். சரியா, பெரியாழ்வாரு ஒரு பெண் பிள்ளை, இன்னொரு பெண் பிள்ளை, ரெண்டுமே பெரியாழ்வார் தான். நம்ம மனசுல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்துல ஒரு ஈர்ப்பு வரும், ஒவ்வொரு மூர்த்தி இடத்துல ஒரு ஆகர்ஷணம் வரும். அப்ப இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு வரும். இந்த மாதிரி பெரியாழ்வாருடைய ஹிருதயத்துல ஆச்சரியமா ராமனா கிருஷ்ணனா அப்படின்னு ஒரு ஆனந்தமான ஒரு கம்பாரிசன் வந்துடும். அதுல வந்ததுதான் இந்த பாசுரம். குணங்கள், கிருஷ்ணனுடைய குணங்கள், ராமனுடைய குணங்கள், இவனுடைய குணத்துக்கும் அவனுடைய குணத்துக்கும் என்ன பொருத்தம், என்ன ஏற்றம், என்ன வித்தியாசம், இதுதான் இந்த பாசுரம். கிருஷ்ணனா ராமனா, கிருஷ்ணனா ராமனா, கிருஷ்ணனா ராமனா. என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை, வண்ணாத புள்ளால் வலியப்பறிக்கிட்ட, என்னாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற அப்படின்னா, என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள். எப்படின்னா என்னாதன் அப்படின்னு யார் சொன்னாலும் என்னுடைய நாதன் தான் அர்த்தமாகும். என் சுவாமி என்னாகனா நம்மளே சொல்ற மாதிரி ஆகிடும். என்னாதன் என்னுடைய சுவாமி இப்படி பண்ணியிருக்காரு தெரியுமா. என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பு ஈயாதாள். இன்னைக்கு கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி ஒரு அழகா மரியாதையா இதை தவிர்த்திருக்கலாம். இந்திராணி அதை விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் பேசி அவமானப்படுத்திட்டார். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை. இவளுக்கு இந்திராணிக்கு ஏன் இவ்வளவு திமுரு அப்படின்னா, அவ இந்திரலோகத்தினுடைய அதிபதியினுடைய மனைவி அப்படின்ற அந்த ஒரு திமுரு. ஆனா இந்த கண்ணன் தான் அழகா இவாளுக்காக மேல வந்திருக்கான் அப்படின்னு தெரியல, மறந்து போயிட்டாளாம். அப்ப இவனுக்கு அகம்பாவத்துக்கு காரணமான பதவி, அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்றான். அப்ப அந்த பதவிக்கு ஒண்ணும் பலம் இல்லடா, என்னமோ மத்தவாள்லாம் அவன் பார்த்து பயப்படுறான், சலாம் போடுறான் நினைச்சுட்டு இருக்கியோ, நான் ஒண்ணும் உனக்கு சலாம் போடுறவன் கிடையாதப்பா, நான் எனக்கு தோன்றத பண்ணக்கூடிய பரமேஸ்வரன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்திரனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணி அதுபோல அது காரணம் கொண்டு இந்திராணியுடைய அகம்பாவத்தை அழிக்கணும். தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை வண்ணாதன் வண்ணாத புல்லால் வலியப்பரித்திட்ட வண்ணாத புல்லால் அழகான வேதஸ்வரூபியான் கருடாழ்வார கொண்டு வலிமை கொண்டு பிடுங்கினான் கேட்கலாம் இல்லையா வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற என்னுடைய நாதனுடைய அந்த வன்மையை பாடிப்பற இத்தனை பெற்ற வன்மை பேர்பட்ட வல்லமை எம்பிரான் வன்மையை பாடிப்பற என்னுடைய பிரானாச்சே அவன் என்பிரானுடைய வன்மையை பாடிப்பற அப்பேற்பட்டவன் அல்லவா என் கண்ணன் அப்படின்னு இந்த கிருஷ்ண கோபி சொன்னாள். உடனே ராமகோபி சொல்றான் என்வில் கண்டுபோ என்று எதிர் வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி முன் வில்வழித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற ராமவதார் கம்பேரிசன் அவங்க எடுப்பா அவங்க எந்த எடுப்பா ஈக்குவலா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இவளுக்கு எது வசதின்னு தோன்றதோ அதை சொல்ற அவளுக்கு எது வசதின்னு தோன்றதோ அதை சொல்ற சரியா. கிருஷ்ணவதார லீலையில பார்த்தோம் எவ்வளவோ லீலைகள் இருக்கு பெருசா கொண்டாடுறதுக்கு. ஆனா ஆச்சரியமா இவள் என்னமோ சத்தியபாமாவுக்காக பகவான் மரத்தை பிடுங்கினத பேசுற ஏன் அப்படின்னா அவன் இடத்துல போய் அவன் நடிச்சுட்டா இல்லையா அதுதான் விசேஷம் சென்றங்கு அப்படின்ற மாதிரி. அப்ப இவ எடுக்கிறாளா இன்னொன்னு ராமவதார ரீல்கள்ல நிறைய இருக்கு. ஆனா இவ சொல்றா என்னடி பெருசா கிருஷ்ணனுடைய வன்மைய சொல்றாய் அவன் இடத்துல போய் அடிச்சான் மரத்தை பிடிங்கிறதெல்லாம் ஒரு வீரமா பெரிய விஷயமா மரத்தை பிடுங்கிறது அந்த மரத்தை பிடுங்கிட்டானா அதெல்லாம் ஒரு விஷயமா சத்திரிய வம்சத்தையே அழிப்பேன்னு சபதம் பண்ணி கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா வெட்டி கொன்னு போட்டு இருந்த பரசுராமரையே அடக்கினவண்டி என்றாமன் சத்திரிய பூண்டே இல்லாம பண்ணணும்னு அலைஞ்சின்றிருந்தவன் பரசுராமன் பெரியவன் என்னுடைய ராமன் எந்தில் கண்டுபோ என்று எதிர்வந்தான். அப்பதான் சிவதனுசு முறிச்சு எப்பயே முடிச்ச சிவதனுசு சிவதனுசு முறிச்சு கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு ஆகிறது ராமான்னு சொல்லிட்டா அப்பா வந்தாதான் கல்யாணம் அப்பா ஒத்துண்டாதான்ட்டான். தசரர் போய் விஷயம் சொல்லி தசரர் அங்கேருந்து கிளம்பி வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் வா கிளம்புறான். இப்ப எவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தார் பரசுராமன் இல்ல உடச்சோடனே வந்திருக்கணும் இல்லையா வரல பகவத் சங்கல்பம் இதெல்லாம் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்படின்னு கல்யாணம் முடிய வரைக்கும் ஒரு டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவருக்கு தோணவே இல்லையா வில்ல உடச்சு பல நாள் கழிச்சுதான் வர கல்யாணம் முடிஞ்சு கிளம்புறான் பகவான் மிதிலாலேந்து கிளம்பி அயோத்தியாவுக்கு போயிட்டு இருக்கான். நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கான். நேபாளில தான் ஜனக்புரி இருக்கு மிதிலாபுரி மைத்ரி நேபாளி தான் அழகா நேபாளில இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா வரவழியில பிடிச்சுட்டாராம் என்வில் கண்டு போ என்று எதிர்வந்தான். யாரப்பா அது சிவதனுசுவ உடச்சுட்டே அப்படின்னு பிரிச்ச பெருமை பீத்திக்காத தெரிஞ்சுதா சிவதனுசுக்கு என்ன பலம் உண்டோ அதற்கு சமமான பலம் இந்த விஷ்ணு தனுசுக்கும் உண்டு. முடிஞ்சா இத வாங்கி இத நான் ஏத்து பார்க்கலாம் இதுல அம்பு கோத்துரு பார்க்கலாம் அப்படின்னா புதுசா கல்யாணம் வேற ஆயிருக்கு கொண்டாடிக்கிட்ட மரியாதையை காப்பாத்திக்கணும் இல்லையா. பகவான் சிரிச்சுண்டே வாங்கினான் இவனே ஸ்வயம் விஷ்ணு தானே சிவதனுசு முடிச்சுட்டான் என்பில் கண்டு போ என்று எதிர்வந்தான். எதிர்க்க வந்துட்டாராம் பரசுராமன் ரெண்டு ராமனும் மீட் பண்றான். சரியா ராமன்னா முதல்ல யாருன்னா பரசுராமன் தான் இரண்டாவது ராமன் தான் தசரத ராமன் மூணாவது ராமன் பலராமன் நடுராமன் சொன்னோம். நடுநடு ராமன் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி தான். முன்னாடி பரசுராமன், பரசுனா கோடாரி, கோடாரி வச்சிருந்த பார்கவராமன், இவன் கோதண்டராமன். பின்னாடி வந்தவன் பலராமன், சங்கர்ஷண ராமன், ஏற்கலப்பிய வச்சிருக்கிற ராமன். ஒருத்தன் கோடாரி ராமன், ஒருத்தன் வில் ராமன், இன்னொருத்தன் ஏற்கலப்பை ராமன். இந்த மூணு ராமன், இத முதல் ரெண்டு ராமனும் மீட் பண்றான். சீனியர் ராமன், ஜூனியர் ராமன் அப்படி சொல்லலாம். சீனியர் ராமன் பரசுராமன், ஜூனியர் ராமன் சக்கரவர்த்தி திருமகன், சத்ரியன். இவர் பிராமண சத்ரியன், சத்ரிய தன்மையே ஏறிட்டுண்ட பிராமன். ஸ்வயம் பகவத் அவதாரம் இல்லை, பகவானுடைய ஆவேசத்தை பரசுராமருக்கு கொடுத்தா சத்ரிய நிகிரகத்துக்காக. அப்ப நீடுறாராம், முடிஞ்சா இந்த வில்ல வாங்கி நான் ஏற்றா பார்க்கலாம். அதான் தாயார் இப்படி பார்க்கிறாளாம் கடைக்கண்ணால. வழியே இல்ல, சுவாமிக்கு தன் பெருமையை நிரூபணம் பண்ணி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம். உடனே அழகா வாங்குறாராம், சாதாரணமா வாங்குறாராம். வாங்கறதுலேயே பகவானுடைய வீரம் தெரியறது. என்வில் கண்டுபோ என்று எதிர் வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி. இந்த வில்ல வாங்கும் பொழுது பரசுராமருக்கு புரிஞ்சு கொடுத்தான், ஓ என்னடா இந்த வில்ல இவ்வளவு சாதாரணமா வாங்குறான் அப்படின்னு பாக்குறாராம். வாங்கும் பொழுது ஒரு கள்ள சிரிப்பு சிரிக்கிறாராம் சுவாமி. அழகா வாங்கடா, தேவையில்லாம வம்புல மாட்டார். என்னமோ எங்க அப்பா தசரதன் மாதிரி நினைச்சுட்டார் போல இருக்கு. இவருக்கு பயந்து 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 வருஷம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இப்படியே காலத்தை ஓட்டுமே நினைச்சுட்டார் போல இருக்கு. இனிமேல் சத்திரிய நிகிரகம் பண்ண வேண்டாம், இனிமேல் அசுர நிகிரகம் தான் பண்ணணும், அதுக்காக நான் வந்திருக்கேன்னு இவருக்கு தெரியல. அதாவது நிறைய பூஜை பண்றோம், நிறைய விரதம் இருக்கோம், நிறைய கோவில் போறோம், நிறைய ஸ்லோகம் எல்லாம் வாசிக்கிறோம், நிறைய நாமஜபம் எல்லாம் பண்றோம்னா நமக்கு தெரியாம ஒரு அகம்பாவம் வந்துடும். அந்த அகம்பாவம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பெரிய ஆள் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். தீர்மானம் வந்துடுச்சுன்னா நம்முடைய நடவடிக்கைகள்ல வித்தியாசம் தெரியும். எடுத்தறிஞ்சு பேசுவோம், நாம சொல்றதுதான் சரின்னு சொல்லுவோம், நம்மள போல யாருக்கும் தெரியாதுன்னு நினைப்போம், மற்றவர்களை மட்டமா நினைக்க தோணும், மற்றவாளுக்கு பெருசா ஒரு பலம் இல்லைன்னு தோணும். இதெல்லாம் ஒரு அகங்காரத்தினுடைய அடையாளங்கள். தான் பண்றது வசத்தின்னு லோகத்துல பெருமையா சொல்லிக்க தோணும். இதெல்லாம் அகம்பாவத்தினுடைய தற்பெருமையினுடைய விளைவுகள். தபசுல ஒரு அகம்பா வந்துடுத்தான், பாதாளம் பகவான், இதுக்கு மேல அவசியம் இல்லை இவருக்கு, இதுக்கு மேல இவர் வளர்ந்துட்டே போனார் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி தானே வந்தான். என்வில் கண்டுபோ என்று எதிர் வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி. இந்த வில்ல வாங்கும் பொழுது அவருடைய தவத்தையும் சேர்த்து வாங்குறான், தவத்தை எதிர் வாங்கி. இந்த வில்ல வாங்கி அப்படின்னா நேர்த்தி அம்பு கோத்துட்டு சொல்றான பகவான். என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீங்க பிராமணன், உங்க மேல அம்பு போட மாட்டேன், ராமபானம் வீண் போகாது, நீங்க எவ்வளவோ தபசு பண்ணி நிறைய லோகங்கள்லாம் உங்களுக்கு சித்தியாயிருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டோமா, அடி பூமியில தங்க மாட்டேன்னு சொல்லி நடந்துட்டே இருக்கல, உங்களுடைய அந்த நடையை எடுத்துட்டோமா சொல்லுங்க அப்படின்னு காம்பீரியமா அப்படி நின்னுட்டு ராமச்சந்திர மூர்த்தி நிக்கிறத பார்த்தோன்னா பரசுராமர் அவர் கொஞ்சம் அடங்கினார், கையை கூப்பிட்டார். சுவாமி தெரிஞ்சுடுத்து, எந்த விஷ்ணு எனக்கு பலம் கொடுத்தாரோ அந்த பரமாத்மா, அந்த விஷ்ணு, அந்த நாராயணன் தான் நீ. அப்பா என் கால் நடை எடுத்துடாதேப்பா, நான் டெய்லி மகேந்திர பர்வத்து போய் தபஸ் பண்ணணும், பூமியில இருக்க மாட்டேன், தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்கேன். என்னுடைய தபசுனால நிறைய லோகங்கள் சுத்தியா இருக்கு, அத்தனை லோகங்களையும் உனக்கு அர்ப்பணம் பண்றேன், நீ எடுத்துடு, எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு பரசுராமன். எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா, என்னெல்லாம் சம்பாதிச்சேனோ அத்தனையும் உனக்கு. நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில், பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறோம், எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மகிட்ட பணம் இருக்கு, நடி நகை இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, பூமி இருக்கு, இது சுவாமியுடையதுன்ற அபிமானம் இல்லை நமக்கு. என்னுடையதுன்னு அவர் அபிமானம். பரசுராமருக்கு அந்த மாதிரி என் தப்போ பலத்தினாலே நான் இவ்வளவு லோகங்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு அகம்பாவம். இப்ப அது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா இனிமேல் அவரோடது கிடையாது. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமியத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இந்தாப்பா அப்படின்னு குடிச்சுடணுமா. உங்ககிட்ட கோபம் இருக்கு, பயம் இருக்கு, கவலை இருக்கு, விருப்பு இருக்கு, அகம்பாவம் இருக்கு, மமக்காரம் இருக்கு, காமம் இருக்கு, வேண்டாதனம் இருக்கு, கில்ட்டி ஃபீலிங் இருக்கா, எல்லாத்தையும் சுவாமிகிட்ட கொடுத்துடணும். இதெல்லாம் நம்ம சம்பாதிச்சதுதான். நம்முடைய புத்தியினாலே, மனசினாலே, கர்மாவினாலே நாம சம்பாதிச்சது. எங்கேயோ போறோம், கவனிக்காம தடுக்கி விழுந்துடுறோம், நாம சம்பாதிச்சது தானே. உடம்புல வலி வந்துடுறது, சரீரத்தில் வியாதி வந்துடுறது, நாமா சம்பாதிச்சது தான். பிராரப்த கர்மாவும் இப்பொழுது பேராசையும் தேவையில்லாத விஷயங்களும் தானே வியாதியா கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்ப இதெல்லாம் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். அந்த மாதிரி பரசுராம சொன்னார், அப்பா என் லோகங்கள்லாம் எடுத்துக்கோப்பா, என்வில் கண்டு போய் என்று எதிர் வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி. அப்படி பரசுராமருடையதான தபோலோகங்களை அம்பு போட்டு வாங்கிட்டான சுவாமி. பெருசா தபசே பண்ணலையா, எதிர் வாங்கி முன் வில் வலித்து முதுபெண் உயிருண்டான். பெயர்பட்டவன்னா முன்னாடி விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணம். என்ன யாகம்னா இந்த ஆவணி அவட்டம் ஒண்ணு பண்றோம் பாருங்க, அந்த ஆவணி அவட்டம், இந்த காமோகாஷன் மண்யூரகாஷன் ஜபம், இதெல்லாம் தான் விஸ்வாமித்திரன் நமக்காக பண்ணது. வருஷத்துல ஒரு நாளாவது பண்ணட்டும் அப்படின்னு அந்த யாகத்தை கெடுக்கத்தான் இவ்வளவும் பண்ணாவா. சரி டெய்லி பண்ணலாம், அட்லீஸ்ட் ஆவணி ஆகட்டத்துக்காவது இவ்வளவு பண்ணிட்டோம்னா அதுக்கெல்லாம் கிடைச்சு விடட்டும் அப்படின்னு. அப்ப அத்தனை வசத்தி அன்னைக்காவது பண்ணுங்கோ அப்படின்றா பெரியவா. அந்த யாக சம்ரக்ஷணத்துல தாடகை சுபாகு மாரீசன் இவாள்லாம் படாத பாடு படுத்துறாளாம். அப்ப பகவான் யாக சம்ரக்ஷணத்துல அடிச்சானாம் காடகிய, போற வழியிலேயே அடிக்கிறான் ஆச்சரியமா. மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்றார் கம்பர். அகல்யா சாப விமோசன சமயத்துல விஸ்வாமித்திரர் சொல்றார், தாடகாவதத்திலே ஹே ராமா, உன்னுடைய சுந்தரமயமான தோல் வலிமையை பார்த்தேன், கை வண்ணம் அங்கு கண்டேன், உன்னுடைய பாததூளி மகிமையே கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்ட்டார். அதான் அழகா சொல்ற, முன் வில்வழித்து முதுபெண் உயிருண்டான், உயிர் உண்டானா, அம்ப வச்சு அடிச்சதுலே தாடகா வதம் ஆயிட்டாளாம். அப்பேற்பட்டவன், ஸ்திரீகள் மேல அம்பு போட மாட்டான் பகவான், போடப்படாதுன்னு சாஸ்திரம். குழந்தைகள் ஸ்திரீகள் நிராயுத பாணியா இருக்கிறவா, புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கிறவா, தன்னிலை மறந்து கிடக்கிறவா, இவாள் மேல யுத்தம் போடப்படாதுன்னு சாஸ்திரம். அதனாலதான் பகவான் ராவணனை கூட இன்று போய் நாளை வா அப்படின்றார். பெரிய யுத்தம், அவன் அடிச்சு கொண்டு போட்டுடலாம் அப்பயே. ஆனா பகவான் இல்ல இல்ல, நீ ரொம்ப கலப்பா இருக்காய், நாளை பாத்துக்கலாம் வா, இன்று போய் நாளை வா அப்படின்றான். ஆனா அதே ராமன் 11 வயசு பிள்ளையா இருக்கும் பொழுது தாடை அடிச்சான். மாரீசன் ரொம்ப அழகா சொல்றான், ஹே ராவணா, நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்காய், இந்த ராமன் 11 வயசு பிள்ளையா யாக சம்ரக்ஷணத்துக்கு வந்தான், அப்ப அடிச்ச அடியே எனக்கு இன்னும் வலிக்கிறது. அப்ப ஒன்னும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, பெருசா நிறைய வதம் பண்ணி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, சின்ன பய. அப்பதான் நேர ராஜ்யத்திலேருந்து கூண்டு வர்றார், ஏதோ ஆத்துக்குள்ள உக்காந்துட்டு இந்த கூனியுடைய கூன் மேல பந்தெல்லாம் அடிச்சு அவன் முதுக சரி பண்றேன்னு அம்பு விட்டு இருந்த பையன். அப்ப வந்து அடிச்சா அடிச்சு என்ன கொண்டு போய் கடல்ல கொண்டு போட்டான் தெரியுமா. இப்ப நன்னா சுந்தரபாகு ஜம்முன்னு இருக்கான், தோள் கண்டார் தோளே கண்டார் ஜாகிரத என்னமோ நினைச்சுட்டு இருக்கா. எத்தனையோ பேர் விராதம் முதற்கொண்டு எல்லாரையும் மதம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் தெரியறதா. சாதாரணமா எடை போட்டுடாதே ராவண பத்தி அப்படின்றான். பதினோரு வயசுல முதல் வதம் எது அப்படின்னா இந்த தாடகாவதம். அது என்னமோ தெரியல, கிருஷ்ணாவதாரத்துல பூதனாவதம், கிருஷ்ணாவதாரத்துல பூதனாவதம், ராமாவதாரத்துல தாடகாவதம். அடிச்சுவான் முன் வில்வலித்து முதுபெண் உயிருண்டான். வயசானவள் முதுபெண், அவளுடைய உயிரை உண்டுட்டானா. முன் வில்வலித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய வில்லுடைய பராக்கிரமத்தையே பாட. தன் வில்லினோடும் எதிர்வந்தான் அழகா, என் வில் கண்டு போய் என்று எதிர்வந்தான். தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில்வழித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற. தாசரதி தன்மையை பாடிப்பற தாசரதி, தசரத குமாரன் அதனாலே தாசரதி. தாசரதினா ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் நாலு பேருக்குமே தாசரதின் பேர் உண்டு. ஜானகின்றது சீதைக்கு மட்டும் பேர் கிடையாது, ஊர்மிளாவுக்கும் ஜானகின்னு தான் பேரு, ஜனக குமாரி அப்படின்னு. ஆனா பொதுவா ஜானகி அப்படின்னா சீதையை குறிக்கும். பங்கஜம் அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் தாமரைன்னு. பங்கஜம்னா சேத்துல மலர எல்லா பூவுக்குமே பங்கஜம்னு தான் பேர். ஆனா ஜென்ரலா சில விஷயங்கள்லாம் அப்படி செட்டில் ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஜெராக்ஸ் எடுக்க போன்றோம், ஜெராக்ஸ்ன்றது பேரே கிடையாது, கம்பெனியோட பேர் பிராண்டு. ஜெராக்ஸ் வார்த்தையில காப்பி எடுக்கணும் அப்படின்னா போட்டோ காப்பி தான் நியாயமான வார்த்தை. எல்லாரும் ஜெராக்ஸ் எடுக்கணும் தான் சொல்றோம். அது போட்டோ காப்பி எடுத்தோம்னா ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் போட்டோ காப்பி எடுக்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், அஞ்சு ஜெராக்ஸ் எடுக்கணும். ஜெராக்ஸ் கம்பெனியே போய் கொண்டு வரணும், ஜெராக்ஸ் கம்பெனியே தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி ஆச்சரியம் தாசரதி. பொதுவா தாசரதினா நாலு பேர், ஆனா லோகத்துல தாசரதி அப்படின்னா தசரத குமாரன் ஆகிய ராமனத்தான் பிரத்யேகமா சொல்றது. தாசரதி தன்மையை பாடிப்பற எப்பேற்பட்டவன் அப்படின்னா பரசுராமருடைய அகம்பாவத்தை பங்கம் பண்ணி அவருக்கு தன் பெருமையை நிரூபணம் பண்ணி தன்னுடைய அடிமையா அவரை மாற்றிண்டு அனுகிரகம் பண்ணவனுடைய வில்லின் வன்மையை பாடிப்பற. அப்பேற்பட்ட தாசரதி தன்மையை பாடிப்பற, இதெல்லாம் பெருமை. பதினோரு வயசு பிள்ளையா இருக்கும் பொழுது விளையாட்டா சாடகாவதம் பண்ணிட்டானே, அத்தனை ஜோரா பரசுராமருடைய கர்வத்தை பங்கம் பண்ணானே. நமக்கு அந்த கர்வ பங்கம் ஆயிடுச்சுன்னா போதும், கர்வ பங்கம் தான் ஆமாட்டேங்கிறது. நமக்கு கர்வம் இன்னும் 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 ஏறிட்டே, இதுக்குதான் கர்வம் ஏறணும்னு இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு கர்வம் நமக்கு. கர்வ பங்கம் பண்றது பகுசமர்த்தன் யாருன்னா ராமன். அப்ப அந்த ராமன் எங்கயா ராமனுடைய வில்ல பார்த்தா ஞாபகம் கர்வ பங்கம் தெரிஞ்சுதா. பரசுராமனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணவனை நம்முடைய கர்வத்தையும் பங்கம் பண்ணுவான். அவனுடைய பலம் வார்த்தையால சொல்லி மாளாது தாடகைக்கும் கிருப பண்ணக்கூடிய ஒருத்தர். அதனால என் வில் கண்டு போய் என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில் வலித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற. தாசரதி தன்மையை பாடிப்பற, என்ன ஒரு சௌலபியம், எத்தனை ஒரு நிதானம், எத்தனை ஒரு பக்த வாத்சல்யம். தாடகை அன்னைக்கு வதம் பண்ணதுனாலே அவருக்கு நல்ல கதி கிடைச்சது. பரசுராமருக்கு அன்னைக்கு கர்வபங்கமானதுனாலேயே க்ஷத்ரிய வம்சம் தப்பிச்சது. அப்ப பகவான் ரொம்ப வசதி, சில விரோதிகள்லாம் வெளியில, அப்ப அவர்களே நம்மளை காப்பாத்திடுவான். என்னாதன் தேவிக்கு இன்பப் பூயாதாள். அப்ப அடுத்தவா முன்னாடி தன் பக்தன் அவமானப்பட்டப்படாது, அதுக்காக ஒரு பிரயத்தனம். இதுல தன் பக்தன் தன்கிட்டயே தோத்து போயிட்டு இருக்கான், முக்காவசி நமக்கு பிரச்சனை தான் நம்ம கிட்டே இருந்தா அடுத்ததா கிட்ட இருந்து கிடையாது. நம்முடைய அகம்பாவம், நம்முடைய மமக்காரம், நம்முடைய ஆசைகள், நம்முடைய பிராரம்பம், இது வெளில சொல்லவும் முடியாது. அப்புறம் மாதிரி யாராவது சரியில்லை அப்படின்னு வெளில போய் சொல்ல முடியுமா? அவ குணம் சரியில்லை, இல்லாட்டி அவ நடந்துக்கிறது சரியில்லை, ரொம்ப யோசிச்சுதான் சொல்லுவோம், சொல்லிட முடியாது அல்லவா? அது ஒரு கஷ்டம். அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய கேவலங்கள்லாம் பல சந்தர்ப்பங்கள் நமக்கே தெரியறது இல்லை, நாமளே நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜெயிச்சுவோம், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். உலகத்தை ரொம்ப கஷ்டம் நம்மளை புரிஞ்சுக்கிறது தான். மற்றவாளெல்லாம் ஈஸியா புரிஞ்சுட்டுலாம். நம்ம சொல்லுவோம், அவா கோபிஷ்டர்கள், அவ அப்படிதான் நடந்துப்பா, அவா பயந்தாங்கொள்ளி. நம்மளை பத்தி கேட்டோம்னா எப்பவுமே ஒரு கன்ஃபியூஸா தான் இருக்கும், ஒரு தெளிவான பதில் நம்மளை பத்தி நமக்கு இல்லை. எந்த சமயத்தில் என்னவா இருப்போம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்ப நம்மள நாம ஜெயிக்கணும் அப்படின்னா பகவானே கிருபை பண்ணாதானே உண்டு. ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், தப்பில்லேன்னு வாதாடுறோம், சண்டை போடுறோம், ஆனா உள்ளுக்குள்ளேந்து பகவான் சொல்றான், இல்ல நீ பண்ணது தப்பு தான், இது அவசியமில்லாத வார்த்தை, இது தேவையில்லாத ஒரு காரியம், இந்த விஷயம் உனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு உள்ளேந்து நம்மளை அடக்கிறவன் பகவான் மட்டும்தான். அப்ப நம்ம உள்ளுக்குள்ளேந்து சுவாமி அடக்கிற ராமன் எப்படின்னா, நம்ம உள்ள இருக்கிற விரோதிகளை நாம ஜெயிக்கும்படியா பண்றான். எவ்வளவுதான் பெரியவன் நினைச்சாலும் இல்லப்பா, உன்னை காட்டிலும் நான் பெரியவன், என்வில் கண்டுபோ என்று எதிர்வந்தான். சந்தர்ப்பத்துல நான் சூப்பரா பிளான் பண்ணிட்டேன், நான் பக்காவா ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா சம்பந்தமே இல்லாம வரும். உடனே பயம் வரும், ஐயோ என்னடா அது இப்படியா நினைச்ச, அப்படியா ஆயிடுத்த. உடனே பகவானே காப்பாத்து, பகவான் நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறான், என்னத்துக்கு உனக்கு இந்த வேலை, எந்த ஒரு விஷயமும் அந்த டிப்பு வரைக்கும் நமக்கு நல்லா போற மாதிரி இருக்கு, திடீர்னு எப்படி மாறும் தெரியாது. எந்த ஒரு விஷயமே வாழ்க்கையில பாருங்க, இது தீர்மானமா இப்படித்தான் அப்படின்னு அடிச்சு பேசவே முடியாது, அடிச்சு பேசவே முடியாது. அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட் அப்படி மாறி போயிடும், எப்படி மாத்துவான்னே பகவான் தெரியாது, அப்படி மாத்தி விட்டுருவான். அப்ப பகவான் சிரிக்கிறானா, நான் ஒருத்தர் இருக்கேன் மறந்து போயிட்டியோ, எல்லாம் உன் புத்திசாலித்தனமோ, உன்னோட ஐடியாவோ அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் அடங்கினோடனே பகவானே வெரைட்டியா ஐடியாலாம் சொல்லி கொடுக்கிறான். அப்ப நம்மள நம்ம கிட்டே இருந்து காப்பாத்த வைக்கிறானாம் ராமன், என்பில் கண்டு போ என்று எதிர்வந்தான், தன்வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்க. என்ன ஆச்சரியம்னா, பரசுராமருக்கு இந்த சத்திரிய நிகிரகம்ன்ற ஒரு அனுகிரகத்தை பண்ணதே பகவான் தான். கடைசியில் அவன்கிட்டயே எதிரம்பு கோத்து நிக்கிறார். ரொம்ப அழகா பிரியவாசன் பிள்ளை சொல்றார், சுவாமி கிட்டயே எதிரம்பு கோத்து நிக்கிறோம், இன்னைக்கு இது பண்ணி தெரியா பண்ணி தர மாட்டேயா, எவ்வளவு நாளா பிரார்த்திச்சுருக்கேன், நடக்கவே நடக்க மாட்டேங்கிறது. அவன் நமக்காக எல்லா பிரயத்தனமும் பண்ணிட்டு இருக்கான், எல்லா விதமான காரியங்களையும் நம்மளுக்காக இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன்கிட்ட போய் எதிரம்பு கோத்து நிற்போம், அந்த குழந்தைகள்லாம் அம்மா கிட்ட போய் கோச்சுக்கும், அம்மா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அம்மா கிட்ட தான் கோச்சுக்கும். அந்த மாதிரி பகவான் இடத்துல போய் எதிரம்பு கோத்து நிக்கிறாரா, அப்பொழுதும் பகவான் சிரிச்சண்டே தன் பக்தன் அப்படின்றதுக்காகவே சாய்ஸ் கொடுக்கிறார். பிராமணன் உன்னை கொல்ல மாட்டேன் நானு எல்லாம் சொல்லிட்டு அழகா அவருடைய லோகங்களை வாங்கிட்டு அவர் கணக்கிரகம் பண்ண, என்பில் கண்டு போ என்று எதிர்வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில்வழித்து முதுபெண் உயிருண்டான், தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி, தன்மையை பாடிப்பற. அவர் தாசரதியுடைய பெருமையை பேசு, என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை, வண்ணாத புல்லால் வலிய பருத்திட்ட, என் நாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற, என் வில்வழி கண்டுபோ, என் வில் கண்டுபோ என்று எதிர்வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில்வழித்து முதுபெண் உயிருண்டான், தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி, தன்மையை பாடிப்பற. அப்ப பகவான் வெள்ள இருக்கிற விரோதிகள் கிட்டேருந்தும் காப்பாற்றலாம், நம்முடைய அகம்பாவ மமக்கார விரோதிகள் கிட்டேருந்தும் நம்மளை மீட்கணும். உடனே ஆச்சரியமா அடுத்த பாசுரம் கிருஷ்ண பக்தை சொல்றான், உறுப்பினி நங்கையை தேர் ஏற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய, த தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பற, தேவகி சிங்கத்தை பாடிப்பற அப்படின்னு. உருப்பினி நங்கை, உருப்பினா ருக்மிணி, தமிழ் படுத்திட்டார். ருக்மிணி நங்கையை தேர் ஏற்றி கொண்டு சுத்வா குணானு புவன சுந்தரா ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோ அங்கதாபம் ரூபம் த்ருஷாம் த்ருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே. ருக்மிணி பிராட்டி கருதா செய்து அனுப்பிட்டாவா, கண்ணுக்கு கண்ணா காப்பாத்து, சிசுபாலனோட கல்யாணம்னு தீர்மானம் பண்ணிட்டா அதெல்லாம் கிடையாது, நீதான் வந்து என்ன காப்பாத்தும். இந்த பிராரப்தம் ஒரு பக்கம் நம்மள ஒரு பக்கம் ஐஷன் போயிட்டே விழுத்துட்டு போகும். இந்த பிராரப்தத்தை மீட்கிறதுக்கு நம்ம கூட இருக்க யாரும் ஒத்தாசு பண்ண மாட்டோம், பண்ண முடியாது, எல்லாரும் இன்னொன்னு பிராரப்தமா சேர்ந்துடுவோம். அப்ப இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த பிராரப்தத்தை ஜெயிக்கக்கூடிய பலம் சுவாமிக்கு தான் உண்டு. ஏன்னா அது எங்க ஆரம்பிச்சதுன்னு ஆதி அவனுக்கு தான், அது ஆதி மூலம் சுவாமி தான், ஆதி மூலம். அப்ப அவருக்கு தெரியுமா எங்கேந்து இந்த ஆரம்பிச்சு எந்த பிராரப்தம் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இப்ப நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிராரப்தம் காரணமா இருக்கு. எங்கேயாவது தடிக்கு விழுவோம், கீழே ஒரு நாய் இருக்கும், மிதிச்சிருப்போம், தடிக்கு விழுவோம், அது பல்லுன்னு ஒரு கொலை கொலை கொலைச்சுட்டு ஒரு கடி கடிச்சுட்டு ஓடி போடு. நம்ம சொல்லுவோம் கீழே நாயை நான் பார்க்கல, மிதிச்சு விட்டேன், அது கடிச்சு கொடுத்து அப்படின்னு. அப்புறம் டாக்டர் போவோம், 500 ரூபாய் செலவு, ஊசி எல்லாம் போடுவோம். இதுக்கு எங்கேருந்து பிராரப்தத்தை நீங்க தேடுவேன், நம்ம என்ன பண்ணுவோம், நான் கவனிக்கல பார்த்து போயிருக்கலாம், இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன் கண்ணை மறைச்சிட்டு, கண்ணை மறைக்காம இருந்திருக்கலாமே, நாயை நம்ம மிதிக்காம இருக்கலாமே, இப்படி மிதிப்பட்ட நாயை கடிக்காம போயிருக்கலாமே. எத்தனை பேர் மிதிக்கிற எல்லாரும் ஒண்ணு கடிக்கலையே, எல்லாரையுமா டெங்கு கொசு சிக்கன் புனியெல்லாம் கடிக்கிறது இல்லையே, தோன்றுதானே கடிக்காது. இதுக்கு எங்கேருந்து நம்ம ஆதியை தேடுறது, நாயுடைய ஆதியை தேடுறதா, நம்மளுடைய ஆதியை தேடுறதா, ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கர்ம பந்தம் இருக்கிறதுனால நம்ம போய் அதை மிதிச்சோம், அது தாங்காம தான் அது நம்மள கடிச்சது, ஒன்றும் சொல்ல முடியாது. இது ரீசனே சொல்ல முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு இருந்த சமயம், ஏதோ நியூ இயர் அன்னைக்கோ நியூ இயர் தான் நினைக்கிறேன், சரி வேலைக்கு போயிருந்தோம், ஏதோ முக்கியமான வேலை இருக்கேன்னு சப்கான்ட்ராக்டர் அவன் ஜாப் கொண்டு கொடுக்கேன், அவன் வீட்டுக்கு போனோம், வாசல ஒரு குட்டி நாயிருந்து நான் மிதிச்சு விட்டேன், அது கத்தின்னு ஓடிடுது, அது மேலப்படி விழுந்தது, ஆனா அது கடிச்சதா கீறித்தான் எனக்கு தெரியல, ஒரு கோடு மாதிரி வந்து ரத்தம் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போனோம், சரின்னு டாக்டர் சொன்னாரு, கடிச்சதா மாதிரியும் இருக்கு, கீரனா மாதிரியும் இருக்கு, சந்தேகம் வேண்டாம், ஊசி போட்டுருக்கோம் சார், எனக்கு வர முடியும், அது பிடிச்சதான் பிடிச்சி நீ கடிச்சீங்கன்னா கேட்க முடியும், நடக்காத சொன்னா நியூ இயர் அண்டிக்கு எப்படி ஆயிடுப்பேன், ஆகணும் ஆகும், அவ்வளவுதான் வரணும் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஊசி போட்டு வந்தேன். அப்ப இந்த குட்டினா எனக்கு கடிச்சதா கடிக்கலையா கூட எனக்கு தெரியல, ஆனாலும் அன்னைக்கு அந்த பணம் கொடுக்க வேண்டியதாக நிர்பந்தம் வந்துடுச்சு. அப்ப இந்த பிராரப்தம் இது எது காரணம் கொண்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஒவ்வொன்றதுக்கும் ஒரு பிராரப்தத்தோட இம்பாக்ட் இருக்கு. அந்த மாதிரி ருக்மிணிக்கு ஒரு பிராரப்தம் என்னடான்னா சிசுபாலனோட கல்யாணம்னு ஒரு பிராரப்தம். இந்த பிராரப்தம் எங்க இருந்தது, அண்ணாவோட ருக்மன் ருக்மிகிட்டே வந்துடுச்சு. அவன் சிசுபாலன் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னுட்டான் அவ பார்த்தா. அப்ப இதுல இருந்து என்னை யார் காப்பாத்த முடியும்னா பகவான் மட்டும்தான். எதிர்பாராம பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, அதுலேருந்து யார் ரட்சிக்க முடியும்னா சுவாமி மட்டும்தான் ரட்சிக்க முடியும், ரக்ஷகன். எதிர்பார்த்து ரொம்ப சொல்பமா தான் நடக்கிறது, எதிர்பார்க்காதானே பூசு பூசா பூசு பூசா நடக்கிறது, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதான். அப்பெல்லாம் ஒரே வழி ருக்மிணி பிராட்டி மாதிரி கிருஷ்ணான்னு அவனை கடுதா செய்தும். அதுக்காக டெய்லியில் உட்காந்து நீங்க பாட உங்களுக்கு தோன்றதெல்லாம் கடுதா செய்திருக்கலாம், ரொம்ப மனசுக்குள்ளேயே எழுதி மனசுக்குள்ளேயே போஸ்ட் பண்ணிடுது. டைரி எழுதுற பழக்கம் நல்ல பழக்கமே கிடையாது, பல பேர் வீட்டில் பிரச்சனையே டைரியாக தான் நான் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் ரொம்ப டைரி எழுது மோசம் தீர்ந்துவேன், ஏதோ நல்ல விஷயத்தை மட்டும் எழுதி வந்தாலும் தொந்தரவு இல்லை, உங்க மனசில் இருக்கிறத அவ இப்படி பேசிச்சா சரியில்லைன்னா எழுத ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு பெரிய வம்பளவே மாட்டுவேன். பகவானுக்கு கடுதாசி எழுதிடணும், கிருஷ்ணா காப்பாத்துன்னு. ருக்மிணி பிராட்டி கடுதாசி எழுதிட்டாளாம், எழுதி ஒரு குரு கிட்ட கொடுத்து விட்டுட்டா, குரு போய் பகவான் சொன்னார், பகவான் வந்துட்டான். எதுக்குடானா, ருக்மிணி பிராட்டிய இதுல இருந்து மீட்கிறதுக்காக வந்தவன் ருக்மிணி பிராட்டிய தூக்கிண்டு போறான். குலதேவத்தை பூஜைக்காக வந்தவளை பூஜை முடிச்சுட்டு வெளில வந்த உடனேயே, ஹே சுந்தரி அப்படின்னு கூப்பிட்டு, எங்கடி போறாய் அப்படின்னு கேட்டுண்டு, அழகா தன்னுடையதான ஆச்சரியமான ரதத்துல ஏற்றி வச்சுண்டு வேகமா அழிச்சுண்டு போறான் சுவாமி. ஜம்முன்னு உருப்பினி நங்கையை தேர் ஏற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர் வந்து செருக்குற்றான். அப்ப சிசுபாலன்லாம் முடிவு பண்ணிட்டான், அப்பாடா ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆயிடுது, வெறுமை அந்த அக்னியை பிரதட்சணம் பண்ணா முடிஞ்சு போயிடுது அவ்வளவுதான். அப்ப எல்லா கிரியைகளும் முடிச்சாச்சு, விரதம் விட்டு பண்ணியாச்சு, காப்பு கட்டியாச்சு, கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிதான் பாக்கி. ஆல்மோஸ்ட் எனக்கு அவதான் பண்டாட்டின்னு தீர்மானம் சமயத்தை தூக்கிட்டு போயிட்டான். சிசுபாலன் புலம்ப, மத்தவாள்லாம் புலம்ப, ருக்மிணி மட்டும் சொன்னா வந்தா ருக்மிணியோட தான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் பண்ணிட்டு போயிட்டான். அதனால பின்னாடியே துரத்திண்டு வரான், கிருஷ்ணனை துரத்திண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர் வந்து செருக்குற்றான். சண்டை போடுறதுக்காக வந்துட்டானா, பெரிய சண்டை நடக்கிறது, சாதாரண சண்டை இல்லை, திவுரு பிடிச்சி அகம்பாவத்தினால சண்டை போடுறான். அவன் தலையை வெட்டி போடுற அளவுக்கு அகம்பாவி, அவ்வளவு மோசமானவன். ஆனா தாயார் பிரார்த்திச்சுட்டாளாம், கடுதாசி எழுதும் பொழுது, என் பந்துக்கள் யாரையும் நீ கொல்லப்படாது, அதனாலதான் யுத்தம் வேண்டான்னு நான் சொல்றேன், நீ வந்து என்ன தூக்கிட்டு போயிடுன்னு. ஆனா இப்ப யுத்தம் வந்துடுச்சு. கடைசியில யுத்தத்துல ருக்மியை பிடிச்சு பகவான் கட்டி போட்டுட்டான், தோத்து போயிட்டான். ருக்மி, ருக்மிணியோட அண்ணன் ருக்மி, அவனை அவனுடைய பேர்காலோட கத்தி போட்டாச்சு, கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டான் சீவலம் தலைய அப்படின்னு. சிசுபாலன் இவெல்லாம் மோசமானவன் சாதிகள். அப்ப தாயார் வந்து கை கூப்பிட்டா, சுவாமி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய பந்துக்களை ஆறி கொல்லப்படாதுன்னு நான் சொல்லியிருக்கேனே சுவாமி. உடனே பகவான் பார்த்தானா, வாஸ்தவம் தான், சரி விட்டுறேன் அப்படின்னு விடுறானோ, அதான் அதிசயம். பக்தாவை படுத்துறா அப்படின்னா அவளை வதம் பண்ற அளவுக்கு பகவான் போயிடுவான், ஆனா பக்தா சொல்லிட்டான்னா விட்டுடுவான். பக்தாவுடைய வார்த்தையை மீறி ஒரு காரியம் சுவாமி பண்ண மாட்டார். நம்ம சுவாமியுடைய வார்த்தையை மீறி பல காரியம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா பகவான் பக்தாவுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுக்கறான. வார்த்தை குழந்தைகள் ஒண்ணு சொல்லித்தான் அப்பா அம்மா அப்படியே கேட்போம், ஆனா அப்பா அம்மா வார்த்தை குழந்தைகள் கேட்காது. நன்னா கவனிச்சு பார்க்கலாம், நீ சாயங்காலம் இந்த டிஃபன் வேணும்னு குழந்தை கேட்டு விடுத்தனா, அம்மா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை பண்ணி கொடுத்துருவா. அதே ஹோம்ஒர்க் எழுதுறா, வந்தவொடனே கை கால அலம்புடா, ராத்திரி சீக்கிரம் தூங்குடான்னா குழந்தைகள் கேட்காது. எப்பொழுதுமே பார்க்கலாம், அம்மா அப்பா சொல் பேசி கேட்டுட்டே இருப்பா, குழந்தைகள் கேட்காது. சுவாமி அந்த மாதிரி பக்தா என்ன சொன்னாலும் கேட்கிறான், தாயார் சொல்லிட்டு அவன் ஒன்னும் பண்ணாதீமா அண்ணாவேன்னு. உடனே பகவான் பார்த்தான், அவனை கொல்லணும் ஆனா கொல்லப்படாது சரின்னு சொல்லி கத்திய கொண்டு கையில அம்பெல்லாம் இருக்கு அவங்கிட்ட, இந்த அம்பை கொண்டு அவனை பாதி முடிய மழிச்சு பாதி மீசிய மழிச்சு இதெல்லாம் அவர்கள் அவமானப்படுத்தல். இந்த கிராமங்கள்ல எல்லாம் வந்து தலையை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல உட்கார வைப்பா, இதை விட பெரிய அவமானம் எதுவும் கிடையாது. ஊர் முழுக்க அசிங்கமா அது வேற அவன் கழுத திருடன் வேற போர்டு கட்டி தொங்க விட்டுடுவான். அந்த மாதிரி ஒருத்தனை வந்து பெரிய அவமானம், ராஜகுமாரன் வேற, ராஜகுமாரனை கொல்லாம இப்படி பண்றது பெரிய கஷ்டம், அவமானம். அகீர்த்தி மரணாத் அதிருச்சியதே, பகவான் கீதையில சொல்றான், அவமானம்ன்றது மரணத்தை காட்டிலும் கொடுமையானது அப்படின்றான். பகவான் உடனே அவன் தலையெல்லாம் சதைக்கிறான், உட்காந்து தேவையா அந்த வேலை மாட்டுக்காரனுக்கு, தலையை சீவிந்தா கூட பரவாயில்ல, இதெல்லாம் தேவையா, இருந்தாலும் விடப்படாது, கொஞ்சமாவது அவமானப்படுத்தினா தான் அடங்குவான் அப்படின்னு சொல்லி செருக்குற்றான். வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற. இதுல என்ன பெரிய பெருமை இருக்கு, ஏதாவது பெருமை இருக்கா பாருங்க. அவன் அண்ணாவுடைய தலையை வந்து மழிச்சது ஒரு பெரிய வன்மையா அப்படின்னா, அவருடைய அனுகிரகமாக வெட்டி போடுற அளவுக்கு பாவம் பண்ணாலும் சரி போனா போறது, இனிமேலாவது திருந்தட்டம்னு விடுறான், போனா போறது இப்பயா நல்ல புத்தி வரட்டும். அதுவும் தங்கைக்காக ஒரு அண்ணா அவளுக்கு ஒத்தாசை பண்ணணும். இத்தனைக்கும் அவர் நல்லதானா தேர்ந்தெடுத்திருக்கா. இவனுக்கு பர்சனலா கிருஷ்ணனை பிடிக்கிற ஒருத்தர் பக்தியில ஈடுபட்டு இருக்கா அப்படின்னா அவளுக்கு அந்த பக்தி பிடிக்கலன்றதுக்காக தப்பு சொல்ல முடியுமா? அது நியாயம் ஆகாது. இல்ல தப்பாவே போயிட்டு இருக்கான்னா சொல்லலாம். பக்தியில பலவிதம். எப்படி கிருஷ்ணனை பிடிச்சிருக்கு, கிருஷ்ணனை கணவனா வரிச்சுட்டா, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பீஷ்மக மகாராஜா அவமானப்படுத்தி ருக்மிணியுடைய மனசை பத்தி கவலைப்படாம இவன் பாட்டு சிசுபால முசத்தையே நினைச்சுட்டானோ, அதுக்காகவே அவனை வதம் பண்ணணும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டான. அப்பேற்பட்டவன் என் கண்ண ருக்மிணி பிராட்டி கருதாசி போட்டான்றதுக்காக அவளை போய் தூக்கிண்டு வந்த வீரன், அவளை தூக்கி அபகரிச்சுண்டு போவேன்னு வந்த ருக்மிய வதம் பண்ணாமல் அனுகிரகம் பண்ணி விட்டவன் என் கண்ணன். உருப்பினி நங்கையை தேர் ஏற்றிக்கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர் வந்து செருக்குற்றான் தன் சிதையை, வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பர. தேவகி சிங்கத்தை பாடிப்பர, தேவகியினுடைய சிங்கம் பெரிய சமாதானம். ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்றவன் ஆண்டாள். யசோதையோட இளஞ்சிங்கம் தேவகி சிங்கம் அப்படின்ட்டான். தேவகியினுடைய சிங்கத்தைய பாடிப்பற, இந்த கிருஷ்ணனுடைய கிருப்பைய பாடிப்பற. ருக்மிணியுடைய தூக்கிட்டு வந்துட்டான், பிராரப்தத்திலேயே அவனுடைய தூக்கிட்டு வந்துடுவான். ஒரு கால அந்த பிராரப்தம் நம்மளை படுத்துறதுக்கு துரத்திட்டு வந்தா கூட தான் முன்னாடி நின்று இந்த பிராரப்தத்தை அவமானப்படுத்தி நம்மளை காப்பாற்றும். அதான் பிராரப்தத்தை நம்மளால அவமானப்படுத்த முடியுமா? அது யார வேணா அவமானப்படுத்தலாம், மனுஷால கூட இருக்கிறவாள பிராரப்தத்தை அவமானப்படுத்த முடியாது. படுத்தி எடுத்துருமா, பிராரப்தத்தை தள்ளி வைக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ருக்மிணியோட பிராரப்தம் ருக்மி, இது அவமானப்படுத்த அவளால முடியாது, மனசு கேட்காத ஒண்ணும். அது எப்படி பண்றது அப்படின்னு, ஆனா பகவான் தன் பக்தைக்காக அந்த பிராரப்தத்தை அவமானப்படுத்திப்போ அப்படின்னு தொடர்ந்துட்டான். அவன் வாழ்க்கை முழுக்க நினைச்சுட்டே இருந்தான், கிருஷ்ணன் நினைச்சுட்டே இருந்தான். எந்த பிராரப்தம் நம்மள கிருஷ்ணனை அடையவிடாம தடுக்கிறதோ அந்த பிராரப்தத்தையே அழகா நாம கிருஷ்ணனை அடையும்படியா பண்ணி கொடுத்துருவானா கண்ணன், அவ்வளவு வசதி. அதனாலதான் தேவகி சிங்கத்தை பாடிப்பார். பிராரப்தத்தை ஜெயிக்கக்கூடியவன் நாம அவனை அடையறத்தை யார் தடுக்கிறாளோ அவள் அவமானப்படுத்தி தன்னுடைய பக்தர்களை தன் பக்கம் இழுக்கிற சாமர்த்தியம் அவனுக்கு. அனுகூல சத்ருன்னு சொல்லுவான். அவன் பகவான் அடையணும்னு ஆசைப்படுறோம், ஆனா கூட இருக்கிறவா நமக்கு ரொம்ப நெருங்கினவாதான் நம்ம பகவானுடையத்துக்கு விரோதமா இருக்கான், சத்ருவா இருக்கான், அனுகூல சத்ரு. இவைவாளை முறைச்சிக்கவும் முடியாது. சில சமயம் ஆட்டோட எழுதி வச்சிருப்பான், பகவானே தெய்வமே என் விரோதிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், என் நண்பர்களை நீ பார்த்துக்கொள்னு எழுதியிருப்பான். யார் நண்பர் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, விரோதினா நேரடியாக சண்டை போட்டுருவான். இப்ப கூட பல பேர் இருக்கு, அவங்களோட கணவன் மனைவி குழந்தைகள் பந்துக்கள் சகோதரன் சகோதரிகள், பல சந்தர்ப்பங்கள்ல வாயடைச்சு போயிடுறோம் பாருங்க. அவட்ட ஒண்ணு பேச முடியறது இல்லை, என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியறது இல்லை, வாயடைச்சு போயிடுறோம். அவளை மீறின்ற நம்மளால ஒன்றும் பண்ணவும் முடியாது. நம்ம பண்றது நியாயமாகவே இருந்தாலும் சரியாகவே இருந்தாலும் கூட அவளை மீறிண்டு அவ முகத்துல ஒரு கோபத்தையோ துக்கத்தையோ வெறுப்பையோ காட்டிடுவாளோன்னு யோசிச்சுண்டு நம்முடையதான விஷயங்களை அடக்கி வச்சிருக்க வேண்டியிருக்க வழி அதை மீறிண்டு இவளால் வெளில வர முடியாது. இது முன்னபடியா தெரியாதவன்னு சண்டை போட்டுருவோம், என்ன நினைச்சிருக்க எழுதி நினைச்சிருக்கான்னு கேட்டுடலாம். வந்த மாதிரி சமயத்திலெல்லாம் சுவாமி வந்து நம்மளை மீட்கார். அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ செக்யூரிட்டி கார்டு, ஒரு ஜீவன் பிரபோ என்னை காப்பாத்து அப்படின்னு அவன்கிட்ட விழுந்துருச்சுன்னா எல்லா பிரயத்தனமும் தானே பண்ணி வந்து அந்த ஜீவன் அந்த கஷ்டத்திலேன்னு மீட்டுடுவான். அதான் இந்த விஷயம்.
நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்துல மாறிட்டு இருக்கோம், வெளில போய் சொல்ல முடியல. எல்லா விஷயத்தையும் வெளில சொல்லி நம்மளால சமாதானம் கேட்க முடியுமா? நம்ம ஆபத்து நிலைமையை சொல்லியோ, நம்ம ஆபத்துல இருக்கக்கூடிய மனுஷாளுடைய நிலைமையை சொல்லியோ அடுத்தவாகிட்ட சகாயத்தை வாங்க முடியுமா? அவ இன்னும் சேர்ந்து மோசம் பண்ணிடுவோம். அதே கிருஷ்ணா அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்து ருக்மிணி மாதிரி கதறினோம் அப்படின்னா அவன் துவாரகையிலேந்து விதர்ப்ப தேசம்ன்றது நாக்பூர், அந்த இடம் தான் ருக்மிணி பிராட்டியோட ஊர். துவாரகையிலேந்து விதர்ப்ப தேசம் வந்து இந்த ருக்மிணி பிராட்டிய தூக்கிண்டு போய் அனுகிரகம் பண்றானா சுவாமி. தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் அழகா நல்ல நாள் பார்த்து ஒரு கல்யாணம் நடக்கிறது, பங்குனி உத்திரம்னு காண கிடைக்கிறது. ராமசீதா கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், ஆண்டாள் ரங்கமன்னார் கல்யாணம், ருக்மிணி கிருஷ்ணன் கல்யாணம், பங்குனி உத்திரம் தான், சீனிவாசன் பத்மாவதி கல்யாணம், எல்லாம் பார்த்தா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் தான். கல்யாணம் ஜோரா நடக்கிறதா, ஜோரா நடந்தவொடனே ருக்மிணி வாழலாம் எல்லாரும் சொல்றான், என்னவா கல்யாணம், என்ன அலங்காரம், எப்படிப்பட்ட அலங்காரம் அப்படின்னா விதர்ப்ப தேசத்துல பண்ணதை விட பல கோடி மடங்கு அலங்காரம் ஜோரா இருந்ததுதான். ருக்மிணி பிராட்டி ஆப்பா என்ன ஜோரான மண்டபம், என்ன அழகான அலங்காரம், பார்த்து 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 பண்றானா கண்ணனும் வசுதேவரும் தேவகி. அப்ப பிராரப்தத்துக்கிடையே நம்மளை மீட்டு இந்த பிராரப்தத்தை நம்ம படாத பாடுபடுமோ, மற்றவாள் நம்மளை கேலி பேசுவா தெரியுமா, கிண்டல் பேசுவா தெரியுமா, நம்மளை கொஞ்சம் அப்படி மட்டம் தட்டுவா தெரியுமா, அவளே நம்மளை பார்த்து மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஒரு சிதியில கொண்டு வந்து வைப்பானா கண்ணு. அதான் அழகு. யார் நம்மளை கேவலப்படுத்துறாளோ, யார் நம்மளை அவமானப்படுத்துறாளோ, கஷ்டப்படுறோம்னா வந்து ஒத்தாசப்படணும், கை கொடுத்து தூக்கி பண்ணும், அதானே தர்மம். அதை விட்டுட்டு பரிகாசம் பண்றா அப்படின்னா இவாகிட்ட அவன் என்ன பேச முடியும்? அதே சுவாமி கிட்ட சொல்லிட்டோம்னா அவர் நம்மளை காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்து மகோன்னதமான ஒரு சிதியில வைப்பார். அப்பேற்பட சித்தினா பட்ட மகிழ்ச்சின்னு ஒரு அந்தஸ்துல ருக்மிணி என்னோட பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு. சிசுபாலன் கிட்ட இருந்தா கூட அவ்வளவு மரியாதை கிடையாது. இப்ப என்னடா அவளுக்கு கிருஷ்ணனோட சேர்ந்ததுனால, ருக்மிணி பிராட்டி ஸ்வயம் ஸ்ரீதேவி லக்ஷ்மி தான், ஆனா எல்லாருக்கும் தெரியாது. இப்ப கிருஷ்ணனோட சேர்ந்தவொடனே எல்லாருமே அவள் சாட்சாத் லக்ஷ்மியோ அப்படின்னு அப்புறம் உணர்றாள். அவளுக்கு ஒரு ஏக்கம் வந்துடுத்தான் அத்தனை விசேஷமா. அதனாலதான் சுதாமா வர சமயத்துல பகவான் ருக்மிணியுடைய அரண்மனையில் இருந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப நாமெல்லாம் இந்த ஜீவன் மாதிரி, ருக்மிணி பிராட்டி மாதிரி மாட்டின் இருக்கோம், பிடிக்கல, வெள்ள வர தெரியல, வெள்ள வர முடியல, கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு சொன்னா எதியானம் பண்ணி தன் பேரை கெடுத்துட்டாவது நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். தன் பேரை கெடுத்துக்கிறான் அவ்வளவு அழகா. அதனாலதான் அம்பழகா ஆழ்வார் சொல்றார், உறுப்பினின் அங்கையை தேர் ஏற்றிக் கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து ரதத்தை கொண்டு வந்து தன் கூடவே அவளை தூக்கி வச்சுண்டு வா வா வான்னு அவளை வச்சுட்டு அழிச்சுட்டு போறான். விருப்புற்று அங்கு ஏக விரைந்து, அதுவும் வேகமா வண்டி ஓட்டுறான், பின்னாடி பெரிய யுத்தம் நடக்கிறது, பலராமர் யுத்தம் பண்றார், ருக்மிணி பிராட்டி யுத்தத்தை பார்த்து பகவான் கையை அப்படி இறுக்கி கட்டிக்கிறார். அப்ப பகவான் தாயார பா சொல்லுவா, மாஸ்ம பைஹி வாமலோசனே, அழகிய கண்ணு இருக்கவளே பயப்படாது, உன்னுடைய நாராயணி சேனை எல்லாத்தையும் ஜெயிச்சிருட்டான். கண்கள்ல கண்ணீர் வழியர் தாயாருக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கானா, தன்னுடைய நாராயணி சேனையும் சொல்லல, நம்முடைய சேனையும் சொல்லல, என்னுடைய சேனையும் சொல்லல, உன்னுடைய சேனைன்னு தான். இந்த திருநறையூர்னு ஒரு இடம் உண்டு, நாச்சியார் கோவில் அப்படின்னு பேர், கும்பகோணம் பக்கத்துல ஒரு திவ்ய தேசம். அங்க ஏற்றம் யாருக்குன்னா தாயாருக்கு தான். எல்லா கோவில்கள்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயாருக்கான, பெருமாள் தான் பிராதாரியமா தெரியவா, தாயார் சைட்ல இப்படி எட்டி பார்த்தா தான் தெரியவா. நாச்சியார் கோயில பார்த்தா நேரடியா முதல்ல தாயார் தான் தெரியவா, சைட்ல தான் கொஞ்சம் பெருமாள் தெரியவா. அவ்வளவு தூரம் ஏற்றம், சாவி கொத்து கூட தாயார் தான் இடுப்புல சுருகி வச்சுருப்பான். எல்லாத்தையும் ஏற்றம் யாருக்குன்னா திருநறையூர்ல தாயாருக்கு தான். நாச்சியார் கோவில் கல்கருடன் ரொம்ப ஃபேமஸ், அவர் கல்கருடன் வந்து ரொம்ப ஃபேமஸ். நாச்சியார் கோவில்ல நாச்சியாருக்கு தான் ஏற்றம், சிவலிபுத்தூர்ல நாச்சியாருக்கு தான் ஏற்றம் பெருமாளை விட. அந்த மாதிரி பெருமாள் அழகா கிருஷ்ணன் சொல்லிட்டான், ருக்மிணியை பார்த்து உன் சேனைன்னு தாயார் அசந்து போயிட்டு, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எல்லாருமே மனைவி தன்னுடைய சொத்தா இருக்கணும் அப்படிதான் ஆசைப்படுவா. இங்க பகவான் என்னுடைய எல்லாம், இனி உன்னுடையதுன்னு அவ்வளவு அழகா, அவ்வளவு வசதியா, அப்ப எப்படி கொண்டு வைக்கிறான்னு பாருங்க. பகவானத்துல நாம நம்மள குடுத்துட்டோம்னா அவன் தன்னுடையதெல்லாம் நம்முடையதுன்னு ஒப்படை சொல்றான். உருப்பி நங்கையை தேர் ஏற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற. தூக்கிட்டு தேவகியோ பயல கல்யாண வயசாயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறாள். வசுதேவ சிரிக்கிறான், கல்யாண வயசு நம்மளால ஆயாச்சு, நமக்குதான் தெரியலே அப்படின்னு தேவகி அசந்து போறாளாம். இப்பதான் அவனை பெற்ற மாதிரி இருக்கு, அதுக்குள்ளயா கல்யாண வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாள். அப்பேற்பட்ட தேவகி சிங்கத்தை பாடிப்பர். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அவ பகவான் எவ்வளவு பிரயத்தனப்படுறான்னு பார்த்துக்கோங்க. அன்று என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை வண்ணாத புள்ளால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற. பக்தாளுடைய அவமானத்துக்கு தான் பதில் சொல்லும்படியான என் சுவாமியினுடையதான பெருமையை பாடிப்பற. என் வில் கண்டுபோ என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில்வழித்து முதுபெண் உயிருண்ட தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. நம்முடைய அகம்பாவ மகாரங்கள்ல கர்வபங்கம் பண்ணி நம்மளை அழிக்கக்கூடியதான தாடகா போன்ற கெட்ட குணங்கள் எல்லாம் அழிச்சு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த பகவானுடைய பெருமையை பாடிப்பற. உருப்பின் அங்கையை தேர் ஏற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற. பிராரப்த கர்மாவை நாம மாட்டிண்டு படாத பாடுபடுற சமயத்துல கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா எல்லா பிரயத்தனமும் தானே பண்ணி தம்முடைய பிராரப்த கர்மாவை அவமானப்படுத்தி நமக்கு பெரியதான ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பெருமைய பாடி பர. அதுதான் துக்கத்தை புலம்ட்டு இருக்கோம் இல்லையா, அதை விட்டுடுங்க. ருக்மிணியை காப்பாத்தணும், என்ன காப்பாற்ற மாட்டானா? ருக்மிணிக்கு ஒரு சகாயம் இல்லை. நம்ம சொல்ல சமயத்துல கண்ணை கட்டி காட்ட வெட்டலாம் மாதிரி இருக்கு, விடுத்தரும் உதவியே இல்லை, ஒத்தாசைக்கே இல்லைன்றோம் இல்லையா. ருக்மிணி அந்த மாதிரிதான் ஒத்தாசைக்கு ஆள் இல்லாம இருக்கா. சத்குருநாதன் மட்டும்தான் ஒத்தாசா, அவர்கிட்ட தான் கடகாசியை கொடுத்து அனுப்பிட்டா. பகவான் ஓடி பாஞ்சு வந்துட்டானா, யோசிக்கவே இல்லையா. அப்ப ருக்மிணிக்காக ஓடி வந்தவன் நமக்காக வரமாட்டான். ஒத்தாசைக்கு ஆள் இல்லாத ருக்மிணியே அந்த கஷ்டத்திலேருந்து கஷ்ட தசையிலேருந்து காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்து பட்ட மகிழ்ச்சின்னு ஒரு ஸ்திதியில உட்கார வச்சன். இன்னைக்கு நாம படுற கஷ்டத்திலேயே நம்மளை மீட்டு கொண்டு வந்து வசதியான நிலைமையில வைக்கவாதான். என்ன கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு கஷ்டத்தை வந்ததுக்கு அப்புறமும் நம்ம மேல மேலதான் ஏறி இருக்கோம், கீழே இறங்கினதே இல்லை. நன்னா கவனிச்சு பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையுமே நான் பார்த்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் வீணா போயிட்டேன், கஷ்டம் வந்து கஷ்டம் வந்து வீணா போகவே இல்லை, கஷ்டம் வந்துதான் மேலே ஏறி இருக்கும். நிறைய நல்ல தெரிந்து வீணா போயிருக்கும், ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடி கஷ்டம் வந்து வீணா போனவான் யாருமே கிடையாது. இன்னும் 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 மேல 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 மேலதான் ஏறி இருக்கும். நன்னா கவனிச்சு பாருங்க, எக்ஸாம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா மேல ஏறிதானே இருக்கும். எக்ஸாம் படிக்கவே வேண்டாம்னு ஜாலியா தான் இருக்கு, ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. அப்ப சத்யபாமாவுடைய மானத்தை காப்பாற்றவன் என் மானத்தையும் காப்பாற்றுவான். பரசுராமனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்ணவன் என் கர்வத்தையும் பங்கம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணுவன். ஒத்தாசியே இல்லாத ருக்மிணி பிராட்டிக்கு தானே போய் எல்லாத்தையும் பண்ணி அனுகிரகம் பண்ணவன் எனக்கும் பண்ணுவான். அப்ப அவனுடைய பெருமையை நினைச்சுண்டு பாடிட்டு இருந்தா போதும். ஆழ்வார்தான் சொல்றாரு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கே, இதை நினைச்சு போயே, இதை நினைச்சுட்டு பாடிப்பற, எவ்வளவு துன்பத்தை பாடிண்டு பாடுறோம் நிச்சயமாவே. என்னதான் பண்ண போறேன்னு தெரியல, எப்படி ஆகும் தெரியல, இப்படி நடந்துட்டு முகாரி ஆகத்தான் பாடிட்டு இருக்கும். விக்கி விக்கி எழும்பொழுது அதெல்லாம் மாத்தி கொடுக்கிறவன் கண்ணன். அதனாலே அந்த கண்ணனாகிய ராமன், ராமனாகிய கிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் நமக்கு இருக்கா, அவன் தன்மையை பாடிப்பற, அவன் நன்மையை பாடிப்பற. இது போதும். ஐயோ பிராரதம் படுத்துறது, இப்படி இந்திராணி கவலைப்படுத்துக்காளு, அவள்லாம் நீ கவலைப்படாத, எல்லாம் அவன் பார்த்துப்பான். அவனுடைய வன்மையை பாடிப்பற, தன்மையை பாடிப்பற, பாடிப்பற, அப்படியே பாடி 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 வாழ்ந்துட்டு இருக்கும். எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம், ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே ஜெய். சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதலுகோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம் வர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்ரங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பாலார் மாதா கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா.